இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பு வந்து பரலோகம் உண்மையா, பரலோகம் உண்மையா, இதுதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு. நான் உங்களிடத்துல கேட்குறேன், பரலோகம் உண்மையா? சில பேர் பரலோகத்தை நம்பாதவங்க கூட இருக்கிறாங்க. எப்படியோ இந்த பூமியில் வந்தோம், இந்த பூமியில் இருக்கிறோம், இந்த பூமியில் அப்படியே மறித்து அப்படியே தூசியாக போயிடுவோம். ஒரு காலகட்டத்தில் நானும் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தான், இயேசு அறியாத மண்ணுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, கொலோசியர் 1:16 பார்த்தீங்கன்னா இப்படியாக இருக்கு, சகலமும் அவர் மூலியமாகவும் அவரு கொண்டும் அவருக்காகவும் படைக்கப்பட்டதான், அவரே எல்லாத்தையும் படைத்தார்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து இல்லாதபடி ஒன்றுமே படைக்கப்படவில்லை, அவர் மூலியமாக தான் எல்லாம் படைக்கப்பட்டது. அவர் நம்மளுக்கு இருக்கின்றார் சகோதர சகோதரே. முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளுக்கு இருக்கிறார். அவர் உங்களுக்கு இருக்க சகோதரிகளே, போன பிரசங்கத்தில் சொன்ன காரியம் ஞாபகம் இருக்குல்ல, நீங்க சகோதரியை இருந்த போலியும் நீங்க என் சகோதரர், ஏன்னா உங்களை ஆவிக்குரிய மனிதன் ஆண்பாலாக இருக்கின்றான். இயேசு கிறிஸ்து உங்களோடு இணைந்து ஆவியில் இருக்கின்றார். அவர் இயேசு கிறிஸ்து இப்ப உங்க ஆத்மா உள்ளுக்கு உருவாக வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மனவாளன், நம்ம அவரோட மனவாட்டி, சபை அவரோட மனவாட்டி, நம்ம தான் இந்த சபை. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி. ஏன் இதை நீங்க நான் புரிந்து கொள்ள வேணும் நான் சொல்கிறேன், அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பழைய பிரசங்கத்தை நீங்க எடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து என்னோட மனவாளன் சொல்லி ஒரு பிரசங்கம் இருக்குது, அதை எடுத்து பாருங்க. எங்க www.graceoflife.com அங்க போயிட்டு தமிழ் செக்ஷன்ல போய் பாருங்க, அப்படியாக ஒரு பிரசங்கம் இருக்கு, அதை எடுத்து கேளுங்க, அப்ப உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற கணவன் திருமணம் பண்ணப்ப தன் மனைவியிட்ட வாக்கு கொடுக்குறான், நான் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையும் நான் உன்னை பார்த்து உன்னை நான் கவனித்துக் கொள்வேன், பார்த்துக் கொள்வேன் சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறான் இயேசு கிறிஸ்து முன்னுக்கு. அப்படி நீங்க ஆண்டு இயேசு முன்னுக்கு நீங்க திருமணம் பண்ணாதபடி நீங்க வேற எந்த வகையில நீங்க திருமணம் பண்ணாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அதை அங்கீகாரம் பண்ணிக்கின்றார். இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவ அறிந்தப்ப அந்த கணவன் அவன் சொல்லாதபடி கூட அவன் இருதயத்துல பலகையில எழுதப்பட்டிருக்கு, அவன் தன் மனைவிய அவனை பாதுகாக்கணும், தேவைகளை சந்திக்கணும் சொல்லி அவனுடைய இருதய பலகையில எழுதப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல அவர் சொன்னார், மனைவியோட உடலுக்கு மனைவி சொந்தம் அல்ல, அது கணவனுக்கு சொந்தம், கணவனோட உடல் வந்து மனைவிக்கு சொந்தம் என்று சொல்லி. அதனால இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய ஆத்மாவின் மனவாளனாக இருக்கின்றார். அப்படி அவர் நம்மளுடைய மனவாளர் இருந்தால், இயேசு கிறிஸ்து தானே நம்மளோட எல்லா கருத்தும் சந்தித்து நம்மளை அவருடைய வார்த்தையால் நடத்தி செல்ல வேண்டும். அதனால தான் அவர் சொல்கின்றார், அவர் நம்மளை கண்டுகொண்டார், நம்மளை அழைத்தார், நம்மளை கண்டுகொண்டார், நம்மளை நீதிமானாக்கினார், அவரே நம்மளை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி அது எல்லாத்தையும் அவரே செய்கின்றார். இந்த இன்னைக்குள்ள தலைப்புக்கு வருவோம், பரலோகம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, ஒரு பழைய பாடகன் ஒருத்தன் இப்படியாக பாடினா, மிகவும் பிரபலமான ஒரு பாடகன் இந்த பீட்டில்ஸ் என்று சொல்லிட்டு, அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பாட்டு அந்த ஒரு பாடல் இருந்துச்சு. அந்த பாடலில் வரியில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இமேஜின் தேர் இஸ் நோ ஹெவன் அப்படின்ட்டு. அப்படின்னா பரலோகம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கற்பனை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பாடல் வரியில் வரும். பாருங்க, அப்போ இந்த பாடல் கேட்கப்ப நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா இசை நல்லா இசையாக இருந்துச்சு, நல்லா கீதாரு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏன் பரலோகம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஏன் பரலோகம் இல்லைன்னு சொல்லி கூட கற்பனை பண்ணோம்? ஆனால் எந்த யாரை கேட்டாலும் கூட பரலோகம் என்று சொல்லப்ப, பரலோகம் ஒரு அழகான இடம், பரலோகம் ஒரு அது பரலோகம் அழகாக இருக்குது அந்த இடத்துல. இப்படி தான் எந்த மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டாலும் கூட, பரலோகம் அழகான இடம், அது அருமையான இடம், அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் இந்த ஜான் லெனன் என்று சொல்லி இந்த மனுஷன் அந்த பாடல் வரியில் சொல்கிறாரு, பரலோகம் இல்லைன்னு சொல்லி கற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாடல் நல்லா தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கு. இந்த உலகத்தின் அதிபதி யார்? உலகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், பிசாசு. ஸோ என்னைக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவ அறியாதபடி இருக்கிறானோ, அவன் எந்த தகுதியில் இருந்தாலும் கூட பிசாசனவன் அப்படியே பூந்து அவங்களோட சிந்தையை மொத குழப்பி அவன் பொய் சொல்லி அவங்களோட எண்ணங்களை மாற்றுவான். மாற்றி பொய்யான ஒன்றதை நம்ப வைப்பான். அதுதான் அவன் செய்கின்றான். பாருங்க, பிசாசுக்கு தேவனாரி இந்த மனுஷனுக்கு மேலே அதிகாரம் இல்லை, அவனுக்கு வல்லம் இல்லை. ஆனால் தேவன் அறியாத மனுஷன் மத்தியில் அவனுக்கு வல்லம் இருக்குது, அவனுக்கு அதிகாரம் இருக்குது, குழப்புவான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அறிந்த நீங்கள் கூட நானும் கூட அப்படி ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு பார்க்காட்டா அவன் வந்து குழப்புவான், பொய் சொல்லுவான், மாயம் பண்ணுவான், இதுதான் செஞ்சு கொண்டு இருக்கிறான். அதனால இந்த மனுஷன் தேவன் அறியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி என்ன நினச்சிட்டான், யோசிக்க வைக்கிறான், கற்பனை பண்ணு பரலோகம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற பரலோகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்கிறார், என்னோட ராஜ்யம் இந்த ராஜ்யம் அல்ல, என்ன ராஜ்யம் பரலோகத்தில் உள்ள ராஜ்யம் என்று சொல்லி. நம்ம யாரு? நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிரதிபலிக்கும் நம்மளுடைய ராஜ்யம், நம்மளுடைய நாடு இது அல்ல. நான் இது ஒரு காலகட்டத்தில் இந்த பூமியில் படர்ந்து நம்ம இருக்கும். ஆனால் உண்மையிலே யாரு நம்மளோட பிரஜை? யாரு நம்மளோட பிரஜை? பரலோகம். பரலோகம் தான் நம்மளோட இடம். உலகத்து மேல் ஆசைப்படாது என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிறது. அப்படி உலகத்து மேல் சிநேகனாக மாதிரினா நீ தேவனுக்கு பகையானியா மாறுறன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த உலகம் என்ன? இந்த உலகம்ன்றது இந்த பூமி இல்லை, இந்த பூமி தேவனுக்கு சொந்தம். இந்த உலகம் என்றது இந்த உலகத்தை எப்படி நடத்துற வழிமுறைகள், இப்ப இந்த அரசாங்கத்தை வழி நடத்தும் வழிமுறைகள், இந்த பொருளாதாரத்தை வழி நடத்தும் வழிமுறைகள், இந்த வங்கியை நடத்தும் வழிமுறைகள், இந்த இராணுவத்தை நடத்தும் வழிமுறைகள், இதே மாதிரி அநேக வழிமுறைகள், அந்த நடத்துகிற வழிமுறை இருக்குல்ல, அதுதான் உலகம். ஆனால் பூமி அது தேவன் இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வானங்கள் என்று சொல்லப்ப கூட நிறைய வானங்கள் இருக்கின்றது. சில பேர் நான் சிறுப்பிலையாக இருக்கப்ப கூட சொல்லியிருப்பாங்க, ஏழு வானம் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பவுல் வேத வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்குது, மூன்று வானங்களை குறித்து எழுதியிருக்கிறது. மூன்று வானம் என்று சொல்லப்ப கூட பவுல் அவர் சொல்கிறார், பாருங்க 2 கொரிந்தியர் 12:2 அவர் சொல்கிறார், ஒரு மனிதன் சொல்கிறார். அந்த ஒரு மனிதன் இந்த ஆராய்ஞ்சி பார்க்கும் வேத பாருகிறர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு மனிதன் என்ற பவுல் சொல்லப்ப கூட தன்னை அவர் தாழ்மைப்படுத்தி தன் பேரை போடாதபடி, அந்த எனக்கு ஒரு மனிதனை தெரியும், அந்த மனிதன் வந்து பவுலாக தான் இருக்க வேணும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அவர் சொல்ல இந்த மனிதன் மூன்றாம் வானத்துக்கு எடுக்கப்பட்டான்னு சொல்லி. இந்த மூன்றாம் வானம்னா என்ன? அப்போ இந்த மொத வானம்ன்றது, இந்த மொத வானம் பார்த்தீங்கன்னா இந்த குருவிகள் பறக்கிறது, இந்த ஏரோப்ளைன் பறக்கிறது, இதெல்லாம் வந்து மொத வானம். ரெண்டாவது வானம் என்னன்னா, இந்த பூமி விட்டு வெளியாகினோடனே இந்த ராக்கெட் அனுப்புகிறாங்களே, அந்த சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட்லாம் அனுப்புகிறாங்களே, அது ரெண்டாவது வானம். அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் ரெண்டாவது வானம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில தூரம் நோக்கி போகும் கப்பல்களெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க, மற்ற பிளானட்ஸ்லாம் போய் பார்க்குறதுக்கு படம் பிடிச்சலாம் அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த ரெண்டாவது வானங்களுக்கு கடைசி என்னன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு தெரியல. என்ன இந்த ரெண்டாவது வானத்துக்கு கடைசின்னு சொல்லி விஞ்ஞானிக்கு இன்னும் தெரியல. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, இந்த ரெண்டாவது வானத்தை தாண்டி இன்னொரு வானம் இருக்குது, அதுதான் மூன்றாவது வானம். அந்த மூணாவது வானத்துல தான் பரலோகம் இருக்கின்றது. அதுதான் பவுல்ஜி நான் மூணாம் வானத்துக்கு எடுக்கப்பட்டேன் என்று சொல்லி. இதை எப்படி நீங்க பார்க்க முடியும்? எப்படி நமக்கு தெரியுது மூன்றாம் வானம் இருக்குன்ற சொல்லி? ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல அதிகாரம் 14:13 எழுதப்பட்டிருக்குது. சாத்தான் அவன் சொல்கின்றான், அவன் நினைக்கின்றான், அவன் இருதயத்தில் நினைக்கின்றான். என்ன அவன் நினைத்தான்? இருதயம் பாருங்க, சாத்தானுக்கு இருதயம் இருக்குது. சாத்தான் நினைக்கின்றான், ஆங்கில பைபிள் இப்படியாக இருக்குது, நான் வடக்கு ஆக வடக்குள்ள நட்சத்திரங்களுக்கு மேல் நான் என்னை உயர்த்துவேன் என்று சொல்லி. அப்போ என்ன இவன் சொல்கிறான்? வடக்கு ஆக வடக்கு. அவங்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து அஸ்ட்ரோனாம அவங்க வந்து அந்த டெலஸ்கோப்லாம் வச்சு அவங்க ஆராய்ந்து பண்ண பார்க்கப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த வடக்கு ஆக வடக்கு அவங்க வந்து பார்க்கப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஒன்றும் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லாத ஒரு இடம் இருக்குது, பெரிய ஒரு இடம், ஒன்றும் இல்லை அந்த இடத்துல வந்து, ஒன்றும் இல்லை, நட்சத்திரங்கள் சுற்றி இருக்குது ஆனால் அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல தான் பரலோகம் இருக்கின்றது, அது நட்சத்திரங்களுக்கு மேல் இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த வடக்கு ஆக வடக்கு, நட்சத்திரங்கள் மேல் ஆக வடக்கு, அந்த இடத்துல தான் அவன் உயர்த்துறதுக்கு நினைத்தான். ஏன்னா அந்த இடத்துல தான் சிங்காசனம் இருக்கின்றது. ஒண்ணும் இல்லாதபடி இருக்கின்ற நட்சத்திரங்களா இல்லாதபடி. ஆனா கொஞ்ச தூரம் இறங்கி வந்தோடனே நிறைய நட்சத்திரங்கள் இருக்கின்றதா, ஆனா அந்த நட்சத்திரங்கள் அவ்வளவு மகிமையாக இருக்கின்றதா. பவுல் சொல்கிறார் ஒன்றுக்கும் தனித்தனி மகிமை இருக்கின்ற சொல்லி, அந்த இடத்துல மகிமையாக இருக்கின்றதா. பாருங்க, இது வந்து இது வந்து பைபிள் எழுதல, இது வந்து விஞ்ஞானிகள் சொல்ற. ஆனா பைபிள்ல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த இடத்துல பிசாசு லூசிஃபர், அதாவது அவன் சாத்தானா ஆகிறதுக்கு முன்ன அவன் சொல்லுகிறான், அவன் இருதயத்தில் நினைக்கின்றான், நான் வடக்கு ஆக வடக்கு நட்சத்திரங்களுக்கு பேர் என்னை உயர்த்துறதுக்கு அவன் நினைக்கின்றான். இன்னொரு இடத்துல யோபு சொல்கின்றார், ஆண்டவர் இந்த வானங்களிலும் பூமியிலும் அந்த வானங்களை உண்டாக்கி இந்த பூமியை ஆகாயத்துல தொங்க போட்டிருக்காரு என்று சொல்லிட்டு. பாருங்க, உங்களுக்கு தெரியும், நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப நீங்க கொண்டு போய், நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப சில பேர் சொன்னாங்க என்கிட்ட, பூமாதேவி கையில பூமியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சு அடுத்த வருஷம் இந்த கையிலேருந்து இந்த கை வலிக்குன்னு சொல்லி இன்னொரு கைக்கு மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நானும் அப்படி தான் யோசிச்சுருந்தேன். சில பேர் என்ன யோசிச்சுருந்தாங்க, அவங்க சொன்னாங்க இந்த பூமி வந்து அப்படியே ஒரு பேப்பர் போல ஸ்ட்ரேட்டாக இருக்குது, பேப்பர் போல ஒரு ஃப்ளட்டாக இருக்குன்னு சொல்லி அப்படியும் நினச்சிருந்தாங்க. பாருங்கள், நிறையா பேர் எப்படி வேணும் நினைக்கலாம் இது, ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் இப்படியாக யோசிக்கிறது. ஆனால் இந்த யோபு எப்படி இந்த யோபுக்கு தெரியும், டெலிஸ்கோப் இல்லாதனால, இந்த பூதகாண்டெல்லாம் இல்லாதனால. அவருக்கு சொல்றாரு, ஆண்டவர் இந்த பூமியை ஆகாயத்தில் தொங்க போட்டிருக்காரு சொல்லி. எப்படி அவருக்கு தெரியும், ஆண்டவர் அதை வெளிப்படுத்தாவிட்டார். சகோதர சகோதரி, பரலோகம் இருக்கின்றது, அது எங்கே இருக்கின்றது, ஆக வடக்கு நட்சத்திரங்களுக்கு அப்பால ஆக வடக்குல அது இருக்கின்றது. பேதுரு 2 பேதுரு 3:13 அவர் சொல்கின்றாரு, புதிய வானங்களும் புதிய பூமியும் வரும் என்று சொல்லி. பாருங்க, இந்த இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற இந்த ராஜ்யம் ஒளிந்து தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும். பாருங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கின்றார், நம்ம இந்த பூமியில இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு கிறிஸ்து என்னுள்ளுக்கு இருக்கின்றார், நான் அவர்களுக்கு பரலோகத்தில் அமர்ந்திருக்கின்றேன். அந்த பரலோகத்தில் கீழே காலடியில் கீழே தான் இந்த பூமி சகல காரியங்கள் இருக்கு, இந்த இந்த சகல நட்சத்திரங்களும் சகல சந்திர மண்டங்களும் எல்லாம் ஒரு காலடி கீழே இருக்கின்றது. அப்போ கொஞ்ச நேரம் யோசிப்பீங்க, இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி. சயின்ஸ் விஞ்ஞானிகள் ஒரு அளவுக்கு சில காரியத்தை பார்க்க முடியுது. விஞ்ஞானிகளுக்கு இப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்று சொல்லி ஒரு விஞ்ஞானம் இருக்குது, அந்த விஞ்ஞானத்தின் மத்தியில் கூட அவங்க ஆராய்ந்து பார்க்கப்ப இந்த அணுக்கள் உள்ளுக்கு ஆக ஆழமான அணுக்கள், ஆக சின்ன ஆக சிறிய பங்கில் உள்ள அணுக்கள், அதில் வந்து ஒரு காரியத்தை கண்டுபிடித்தாங்க. அந்த காரியத்தில் என்னத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த அணுக்கள் இருக்கிற இந்த காரியத்தை எடுத்துட்டு ரெண்டு இடத்துக்கு எவ்வளோ தூரத்தில் போனாலும் கூட இந்த காரியத்தில் என்ன நடக்குதோ அதே காரியத்தில் அதே நிமிஷமாக, அது கொஞ்சம் கூட வித்தியாசமாத நேரத்தில் வித்தியாசமில்லாதபடி அதே நேரத்தில் அங்கும் நடக்குன்றது. இங்கே என்ன நடக்குதோ அங்கேயும் அது அதுக்கு புறமாக அங்கே நடக்கின்றது. பாருங்கள், இது வந்து இப்போ தான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இப்ப யோசிப்பீங்க, எப்படி இந்த நட்சத்திரங்கள் மனிதன் இப்ப இப்படிப்பட்ட விஞ்ஞானத்தை கண்டுபிடித்து கூட இப்ப அனுப்பின வெண்வெளியின் கப்பல்களை அனுப்பி கூட இத்தனை வருஷம் காலம் கண்டது, இவ்வளவு தூரம் தான் நான் போயிருக்கேன் சொல்லி, இது அவ்வளவு தூரத்தில் இருக்குது எப்படி? சகோதர சகோதரிகளே, இது தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் அழிந்து போனாலும் மாறாது. அதனால் இது நமக்கு இன்னும் புரியல. அதுதான் இப்போ சயின்ஸு விஞ்ஞானம் இப்போ பிடித்து கொண்டு வருது, எப்படியாவது வருது, பின்னால் தொடர்ந்து கொண்டு வருது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைக்கப்ப அவரோட ஞானங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நம்ம ஏற்றுக்கொள்வோம். என்னத்தை ஏற்றுக்கொள்ளும், நம்ம அவர் உள்ளுக்கு பரலோகத்தில் இருக்கிறோம், அவர் நம் உள்ளுக்கு இருக்கின்றார், அவர் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார், இந்த வானமும் பூமியும் சகலமும் அவர் காலடிக்கு கீழே இருக்கின்றது. அவர் என்ன சொல்றார், நான் உன்னுக்கு இருக்கேன். அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் இருதயத்துக்கும் சிந்திக்கும் ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து என்னுள்ளுக்கு இருக்கின்றார் சொல்லிக்கிட்டு. பாருங்க, அப்ப சில பேர் கூட நினைப்பாங்க, இந்த பாருங்க ஆண்டவர் வந்து நிலநடுக்கத்தை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சகோதர சகோதரி, இன்னைக்கு இந்த நிலநடுக்கலாம் மனிதனை செஞ்சு கொண்டு இருக்கிறான். சென்னத்தில் அந்த இடத்துல ஆப்பிரிக்காவில் வந்து பஞ்சம் வந்துருச்சு. சில பஞ்சம் மனிதனாக செய்து கொண்டு இருக்கிறான். ஏன் மனிதன் வந்து நாளுக்கு நாள் இருக்கிறான், அவன் ரொம்ப தீமையை செய்ய வாழ்ந்து வாழ்ந்து மாறி கொண்டிருக்கான். அதனால் மனிதன் செய்து கொண்டிருக்கான். ஆனால் இந்த மனிதனை யார் செய்ய வைக்கிறா, யார் செய்ய வைக்கிறான்? சில நோய்கள் வருகின்றது, சில நோய்கள் வைரஸாக வருகின்றது. எப்படி வருகின்றது பாருங்கள். விஞ்ஞானிகள் இப்போ சொல்கிறாங்க, இந்த வைரஸ் என்ற ஒரு காரியத்தை பார்த்து அதுக்குன்னு சொல்லி ஒரு மருந்தை இன்ன வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானம் வைரஸை பார்க்கப்ப எப்படி பார்க்குதுன்னா, அதுக்கு வந்து ஒரு உறுப்பு இல்லாதது, அதுக்கு வந்து ஒரு உடல் இல்லாத ஒரு காரியம் என்று சொல்லிட்டு அது போயிட்டு உயிராக இருக்குதா அது உயிரா இல்லையா, சென்னத்தில் உயிராக இருக்குது சென்னத்தில் உயிராக இல்லை, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எப்படி இதெல்லாம் ஆகுது, இது யார் இதெல்லாம் வந்து ஆலையை செய்து கொண்டிருக்கா, இது யார் ஆலையை செய்து கொண்டிருக்கா, தீமை யாருகிட்ட இருந்து வருகின்றது? தீமை பிசாசு எடுத்து வருது, நன்மை இயேசு கிறிஸ்துட்டு வருது. அதனால் அவர் போய் தீமையை செய்கிறது இல்லை சகோதர சகோதரிகளே, அவர் தீமையை செய்ய மாட்டார், அவர் நன்மைகளை செய்கின்றார். அப்போ ஒரு காரியம் மறந்துட்டா தீமையான காரணம் வச்சு, ஆமா அது தீமை, இது வந்து ஆண்டுகிட்டு வந்து வந்தது இல்லையே, ஏன் அவர் தீமை செய்யணும்? எப்படி உங்க ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு நன்மை செய்வான் தீமை செய்வான்? அது ஆண்டவர் சொல்றாரு, யாரோ உங்க மத்தியில கூட ரொட்டி கேட்கப்ப கல்லை தூக்கி கொடுப்பீங்களா, முட்டையை கேட்கப்ப பாம்பு கொத்துக்கி கொடுப்பீங்களா? பொல்லாத மனிதர்கள் நீங்களே இப்படி செய்யாம நன்மையை செய்ய உங்க பிள்ளைக்கு நினைத்தால் பரலோகத்திற்கு பிதா உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்வாருன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும் சகோ சகோதரிகளே, நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தையை நாம் நிலைநிற்க வேண்டும், நம் மின்னுக்கு வைத்து அதை நம்ம தியானம் பண்ண வேண்டும், நம்ம கட்டளையிட்டு நம்ம இருதயத்தையும் சிந்தையும் இதை செய்ய வைக்க வேண்டும். நம்ம செய்ய வைக்கிறது கூட அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்ம செய்கிறார். அப்போ அவருடைய வார்த்தை நம்மளை நம்ம தியானம் பண்ணி அதன்படி நம்ம செய்யப்போ கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்மளோட அவரோட தன்னுடைய ஆவை கொண்டு நம்ம செய்ய வைக்கிறார். அதுக்கு நாளில் கூட நம்ம என்னத்தை பார்த்தோம்னா, அவரோட வார்த்தை சொல்லுது, அப்படி நீ உன் சகோதரனை நீ நேசித்தால் நீ மரணத்திலிருந்து இப்போ ஜீவனுக்கு வந்துட்டேன் என்று சொல்லிட்டு, இப்போ எப்படி நீங்கள் போயிட்டு அந்த பட்டியல் போட்டு உங்களோட சகோதரனோட நீங்கள் என்ன செய்யணும்னா அன்பு கூற வேண்டுமா இருக்குது. நீங்கள் போயிட்டு எந்த சூழ்நிலையாக இருந்தால் அந்த சூழ்நிலையை தீர்த்திருங்க. அந்த சூழ்நிலை மத்தியில் உங்கள்கிட்ட முடினா ஒரு பாஸ்தரோ ஒரு மூப்பரோ யாரோட தட்டு கேட்டு இந்த காரியத்தை செய்து நீங்கள் ஒப்புரவாக உங்கள் சகோதரனை நீங்கள் நேசிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, உங்களோட சகோதரன் நேசிக்க வேண்டும், உங்கள் இருதயத்தையும் செந்தையும் கட்டளட்டு நீங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் கசப்பும் வெறுப்பும் வைத்திருந்தால் நீங்கள் மரணத்தில் ஜெயித்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு பரலோகம் நிச்சயம் இல்லை. அதனால சகோதர சகோதரி இது நாம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.